டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஏமை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகம் அதில் இந்த நேரம் அதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில்
அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்து இந்த உலகத்திலே ஒருமனப்பட்டவர்களா இருந்தாலும் அது பிதாவினாலே ஆகும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்திற்காக, பலத்திற்காக, சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் கொடுத்த பதில்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிறன்று காலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஒருமனப்பட எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, டிரான்ஸ்வர் ரேடியோவின் இந்த வானொலி பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொள்கிற வேத சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் எங்களுக்கு கொடுத்து வருகிற நல்ல சீதோஷ்ண நிலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே தந்த மழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னமும் போதுமான மழை பெய்யாத இடங்களையும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அந்த இடங்களிலேயும் நல்ல மழையை தாரும். எல்லாருடைய தண்ணீர் கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றி தாரும். நிலத்தடி நீர் பல அடி உயரம் உயரத்தக்கதாக பூமியை கர்த்தர் குளிர பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் பற்பல விதமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அரவணைத்து ஆற்றி தேற்றி குணமாக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தர் தாமே உடைய வல்லமையினாலே அவர்கள் சரீரத்தில் இருக்கும் கேன்சர் வியாதி பூரணமாய் நீங்கி போக நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பாவங்களையும் நோய்களையும் சிலுவையிலே நீர் சுமந்து தீர்த்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இறங்கி கிருபை செய்தல்லும். ஆஸ்பத்திரிகளில இருந்து சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு அற்புதமான சுகத்தை தாரும். டாக்டர்ஸ்க்கு தேவையான ஞானத்தை தாரும். எடுத்துக் கொள்ளுகிற சிகிச்சை பலனளிக்க கர்த்தர் கிருபை செய்தர்களும். நீரே முழு பொறுப்படுத்திக் கொள்வீராக. இன்றைக்கும் பற்பல காரணங்களினாலே பொய்யான வழக்குகளிலே அகப்பட்டு தங்களுடைய நேரத்தை வீணாய் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே இருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களை வாழ்க்கையை விட்டு அகற்றப்படவும், தொடர்ந்து சந்தோஷத்தோடு தங்களுடைய பணியை தொடரவும் நீர் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கும் சிறைச்சாலையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கடந்த காலங்களிலே நடைபெற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உண்மையான மனஸ்தாபத்தோடு உம்மிடத்திலே பாவங்களை அறிக்கையிட்டவர்களுக்கு நீர் மன்னித்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் சமாதானத்தை இழந்து எரிச்சலோடும் கோபத்தோடும் பகை உணர்வோடும் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தரலும். அவருடைய வாழ்க்கையிலையும் பாவ மன்னிப்பையும் மன சமாதானத்தையும் தாரும். பொய்யான குற்றச்சாட்டினாலே ஒருவேளை யாராவது சிறைச்சாலையில இருப்பார்கள் என்றால் கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரமான விடுதலையை அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சிறையில் இருக்கிறவருடைய குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்கள் சோர்ந்து போய் விடாதபடி குடும்பத்திலே தாயோ தகப்பனோ பொறுப்பெடுத்து நடத்த வேண்டிய காரியங்களை ஞானத்தோடு நடத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் எய்ட்ஸ் வியாதியினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர்களை குணமடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எடுத்துக் கொள்கிற சிகிச்சை பலனளிக்க கர்த்தர் கிருபையை தாரும். அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பத்தின் தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆச்சரியமாய் கரம்பிடித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இன்னமும் திடீரென தங்களுடைய வேலைகளை இழந்து தவிப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர்தாமே நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவருடைய குடும்பங்களை தலைக்க செய்ய வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர்தாமே அவர்களுக்கு தேவையான ஆறுதலை தாரும், சமாதானத்தை தாரும். தங்களுக்கு அருமையானவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து கர்த்தருக்காக நிறைவேற்றக்கூடிய ஞானத்தையும் பலனையும் கிருபையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் பற்பல விதமான தொழில் முன்னேற்றத்திற்காக முயற்சி எடுக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சன்னிதானத்திலே நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வாசிக்கிற சங்கீதம் இவர்களுடைய வாழ்க்கையிலேயும் உண்மையாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலேயும் இந்த நாளிலேயும் தங்கள் திருமண நாளை, தங்கள் பிறந்த நாளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிற உள்ளங்களுக்காக, இல்லங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் காலடி எடுத்து வைத்திருக்கிற புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளும் புதிய கிருபைகளும் தொடர கர்த்தர்வர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றும் எங்கள் ஜபத்தை கேட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6 அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 6 வசனம் முதல் சிந்திப்போம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின, புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின, சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றித் திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றித் தெரிந்தன. இந்த கருப்பு குதிரைகளும் வெண்மையான குதிரைகளும் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, இந்த புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, வசனம் 8 பாருங்கள். பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டு என்று என்னோட சொன்னார். இந்த குதிரைகளிலே எதுவுமே மேற்கு நோக்கி போகவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேலின் மேற்கு திசையிலே மத்திய தரை கடல்தான் இருக்கிறது. இந்த குதிரைகளில் எதுவுமே கடல் குதிரை இல்லையே. அதேபோல எந்த ஒரு குதிரையும் கிழக்கு நோக்கியும் செல்லவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும். அந்த திசையிலே அரேபிய பாலைவனம் இருக்கிறது. அவைகள் தெற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் சென்றன. உலகத்தின் எந்த ஒரு பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இஸ்ரவேலர் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். அவர்கள் இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்டு உலகத்திற்குள்ளே சென்றார்கள் என்பதை அர்த்தப்படுத்தவே இந்த திசைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கருப்பு குதிரைகளும் வெள்ளை குதிரைகளும் வடதேசத்தை நோக்கி சென்றது என்று சொல்லப்படுகிறது. மகா உபத்திரவ காலம் ரஷ்யா இஸ்ரவேல் தேசத்திற்கு வரும்பொழுது ஆரம்பமாகிறது என்று நான் கருதுகிறேன். ஆகவே தேவ நியாய தீர்ப்பும் வடதேசத்தை நோக்கி முதலாவது செல்கிறது. கோகாகு மா கோகு தேசம் வடக்கிலே இருக்கும். அடுத்து நியாய தீர்ப்பு தெற்கில் உள்ள எகிப்தை நோக்கியும் செல்லும். இருந்த போதிலும் குதிரையின் ஓட்டம் இங்கே முக்கியமான காரியம் அல்ல. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே மகா உபத்திரவ நாட்களின் நிகழ்ச்சிகள் ஒன்றன்பின் ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பிரச்சினைக்கு பின்பு அடுத்த பிரச்சினை அங்கே சொல்லப்பட்டுள்ளது. வெள்ளை குதிரை அவ்வாறு பூமியின் மீது புறப்பட்டு செல்லும் பொழுது அந்தி கிறிஸ்து வெற்றியை கொண்டு வருவான். அவன் பூமியின் மீது ஒரு பொய்யான சமாதானத்தை கொண்டு வருவான். உலகம் உண்மையிலேயே மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே புகுந்து கொண்டிருக்கும் பொழுது அது 1000 வருட அரசாட்சியிலே நுழைவதாக நினைக்கும். வெள்ளை குதிரைக்கு பின்பாக உடனே சிவப்பு குதிரையாகிய போர் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இந்த போர் உலகம் முழுவதும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கருப்பு குதிரையாகிய பஞ்சம் வரும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இவ்வாறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கூறப்பட்டுள்ளன. இந்த பஞ்சமானது பொதுவாக போரை தொடர்ந்து கொள்ளை நோயும் சாவும் ஏற்படுவது போல இந்த பஞ்சமும் ஏற்படுகிறது. இது 4வதான மங்கின நிறமுடைய குதிரையின் மூலமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இதற்கு மாறாக சகரியாவிற்கு கொடுக்கப்பட்ட ரதங்களை பற்றின தரிசனத்திலே வரிசை முக்கியத்துவப்படுத்தப்படவில்லை. அது முக்கியமானதல்ல. மாறாக தேவன் பூமியில் உள்ள எல்லா தேசங்களையும் நியாயம் தீர்க்க நோக்கமுடையவராக காணப்படுகிறார் என்பதே வலியுறுத்தி அடையாளப்படுத்தப்படுகின்றன. இவை எல்லாமே மகா உபத்திரவ காலத்திலே நடைபெறும். இது சகரியாவிற்கு கொடுக்கப்பட்ட 10 தரிசனங்களை நிறைவிற்கு கொண்டு வருகிறது. இப்பொழுது நாம் சகரியாவின் நாட்களிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கப் போகிறோம். சகரியா 6:9-10 வாசிக்கிறேன். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாவும் யதாயாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து. இங்கே பாபிலோனிலிருந்து வந்திருந்த 3 மனிதர்களின் பெயர்களை பார்க்கிறோம். இவர்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்த 2 கூட்டமான மீதியான ஜனங்களோடு வந்திருக்கவில்லை. அவர்கள் தானாகவே இங்கே வந்திருக்க வேண்டும். எல்தாய் என்பதற்கு வலுவும் உடற்கட்டும் கொண்ட என்ற அர்த்தமாகும். தொபியா என்பதற்கு தேவனுடைய நன்மை என்றும், யதாயா என்பதற்கு தேவன் அறிந்திருக்கிறார் என்றும் அர்த்தமாகும். இந்த பெயர்களின் அர்த்தத்தை ஒன்று சேர்த்து நாம் பார்க்கும்பொழுது, தேவன் தம்முடைய நன்மையினால் அவர்களை அறிந்து தம்முடைய ராஜாவை அரையணையில் வைக்க நோக்கமுடையவரானார். அவர் இதை தம்முடைய வலிமையினாலே வல்லமையினாலே செய்வார் என்று அர்த்தமாகிறது இல்லையா? இங்கே அடையாளமாக முடிசூட்டப்படுகிறதை பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ஆளப்போவதை ஓவியமாக சொல்கிறது. இது எதிர்காலத்திலே நடைபெறப்போகிற ஒரு நிகழ்ச்சியாகும். சகரியா 6:11 பாருங்கள். அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து. இது ஒரு வித்தியாசமான காரியமாக காணப்படுகிறது. கிரீடத்தை தாவீது வம்சத்திலே வந்த செருபாபேல் மேல் வைக்காமல் ஏன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் மேல் வைக்கிறார்கள்? இது வினோதமாக இருக்கிறது இல்லையா? செருபாபேல் மீது இந்த கிரீடத்தை வைக்காததற்கு ஒரு காரணம் உண்டு. தேவன் தாவீதின் வம்சத்தை மீண்டும் அரியணையிலே கொண்டு அப்பொழுது வைக்கப் போவதில்லை. தாவீதின் கிரீடத்தை அடுத்து அணியப் போகிறவர் இயேசு கிறிஸ்துவே. அவர் பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது அவர் அதை அணிந்து கொள்வார். இருந்தபோதிலும் பிரதான ஆசாரியனுக்கு கிரீடத்தை சூட்டுவது மிகவும் வித்தியாசமானது. ஏனென்றால் தேவன் ராஜாவையும் பிரதான ஆசாரிய அலுவலையும் தனித்தனியாக வைத்திருக்கிறார். இங்கே விளக்கம் யோசுவா என்ற பிரதான ஆசாரியரிலே அடங்கியிருக்கிறது. இன்றைய நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக யோசுவா காணப்படுகிறார். எபிரேயர் எழுதின நிருபத்திலே பிரதான ஆசாரியராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் பரலோகத்திற்கு சென்ற பின்னர் நம்முடைய பிரதான ஆசாரியராக திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இப்பொழுது அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்து தம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரை காத்திருப்பார். அவர் பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிப்பார். நாம் தியானிக்கிற இந்த அதிகாரம் அவருடைய முடிசூட்டு விழாவை படம் பிடித்து காண்பிக்கிறது. இங்கே இந்த புத்தகத்திலே நிகழ்ச்சிகள் யாவும் ஒரு தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டும். சகரியாவிற்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் தம்முடைய ஜனங்கள் மீது அவர் கொடுக்கும் நியாய தீர்ப்பையும் புறஜாதி தேசங்களை அவர் நியாயம் தீர்ப்பதையும் பற்றி சொல்கிறது. இதனைத் தொடர்ந்து நாம் இப்பொழுது சிந்திக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும், அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக முடிசூட்டப்படுவதையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் 3 விதமான பணிகளை இந்த காலகட்டங்களிலே பார்ப்பது ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. 1வது காலகட்டத்திலே அவர் பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தபொழுது அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தார். அவர் தேவனுக்காக பேசும்படி பூமிக்கு இறங்கி வந்தார். அவரே தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். தேவனை மனித வடிவிலே வெளிப்படுத்தினார். மேலும் அவர் தேவனுடைய அன்பை சிலுவையிலே என்னுடைய பாவத்திற்காக உங்களுடைய பாவத்திற்காக மரித்ததின் மூலமாக வெளிப்படுத்தினார். அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். நீங்களும் நான் வாழ்கின்ற இந்த நாட்களிலேயும் அவர் தேவனுடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்ற பின்பு அவர் திரைக்குள் பிரவேசித்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்று நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை அங்கே செலுத்திவிட்டார். இன்று அவர் நமக்காக அங்கே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு நாளிலே அவர் மீண்டும் வரப்போகிறார். அப்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வருவார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அவர் தீர்க்கதரிசியாக, அடுத்து ஆசாரியராக, இதனை அடுத்து ராஜாவாய் இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூன்று விதமான ஊழியங்கள். இதனை அடுத்து வரும் வசனங்களிலே இயேசு கிறிஸ்து மற்றொரு உருவகத்திலே சொல்லப்படுகிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். சகரியா 6:12. அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். கிளை என்பது யோசுவாவின் பெயரல்ல, இது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனமான பெயராகும். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிளையாக ஏசாயா 53:2 சொல்லப்படுவது போல வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல இந்த பூமியிலே தோன்றினார். இயேசு மனித வடிவிலே தம்முடைய ஜனங்களிடத்திலே வந்தபொழுது அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்திற்கு கீழ்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இது உலகத்திலே ஒரு ஆச்சரியமான காரியம். இவர் ஈசாயின் வேர், விவசாயி என்று அழைக்கப்பட்டார். காரணம், அவர் உலகத்திலே பிறந்தபொழுது தாவீதின் ராஜவம்சம் வறுமையில் மூழ்கியிருந்தது. இயேசு அந்த வறுமையிலேதான் பிறந்தார். உண்மையிலேயே அவர் வறண்ட நிலத்திலே துளிர்க்கிற வேராக இருந்தார். நீங்கள் ஒரு பாலைவனத்திலே நடந்து போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். எங்கும் மணல், மரம், செடி கொடிகளே காணப்படவில்லை. தண்ணீரையே பார்க்க இயலவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தபொழுது நீங்கள் அங்கே ஒரு ரோஜா செடியை பார்க்கிறீர்கள். ரோஜா மலர்ந்து மணம் வீசுகிறது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? இயேசு கிறிஸ்து அவ்வாறுதான் காணப்பட்டார். அவர் வறண்ட நிலத்திலே துளிர்க்கிற வேரை போல இருந்தார். இயேசு கிறிஸ்து மீண்டும் கிளையாக வரப்போகிறார். இப்பொழுது இந்த கிளை இந்த உலகத்தை ஆளப்போகிறது. அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் என்று பார்க்கிறோம். தேவாலயத்தை கட்டுவதற்கு அப்பொழுது போராடி கொண்டிருந்த மீதியானவர்களுக்கு இது உற்சாகமூட்டுவதாக இருந்தது. நாம் ஆகாய புத்தகத்திலே பார்த்தது போல செருபாபேல் கட்டிய தேவாலயம் அநேகருக்கு அற்பமாகத்தான் தோன்றியது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது அவருடைய ஒரு வீடாகவே காணப்பட்டது. பல கால கட்டங்களிலே வேறுபட்ட தேவாலயம் கட்டப்பட்டிருந்தாலும் தேவன் அவை எல்லாவற்றையுமே ஒரே ஆலயமாகவே கருதுகிறார். வனாந்தரத்திலே ஆசரிப்பு கூடாரம், பின்னர் சாலமோன் கட்டிய தேவாலயம், செருபாபேல் கட்டிய தேவாலயம், ஏரோதின் தேவாலயம், மேலும் 1000 வருட அரசாட்சியிலே காணப்பட போகின்ற ஆலயம், இவ்வாறு அநேக ஆலயங்கள் வந்து போயிருந்தாலும் தேவன் இவற்றை எல்லாம் ஒரே வீடாக அழைக்கிறார். செருபாபேல் கட்டிய தேவாலயத்தை அவர் தனி வீடாக பார்க்கவில்லை. அநேகர் இந்த தேவாலயத்தை முக்கியமற்றதாக கருதிய பொழுது தேவன் இந்த தேவாலயத்தின் முக்கியத்துவத்தை முடிவு செய்கிறவராக தானே இருப்பதாக சொன்னார். இது அவருடைய திட்டத்திலும் அவருடைய நோக்கத்திலும் இடம்பெற்றிருந்தது. பிரியமானவர்களே, இந்த அநேகர் இவ்விதமாக எங்களுக்கு எழுதுவதுண்டு, நான் தேவனுக்கு முக்கியமானவனாக இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்வார்கள். நான் எதையுமே குறிப்பிடத்தக்க வகையிலே அவருக்காக செய்யவில்லை என்றெல்லாம் கூறுவார்கள். சகரியாவின் நாட்களிலே வாழ்ந்த மீதியானவர்களின் கதறுதலும் அவ்வாறுதான் இருந்தது. அவர்கள் கட்டிய தேவாலயம் சாலமோன் கட்டிய தேவாலயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒன்றுமில்லாதது போலத்தான் காணப்பட்டது. ஆனால் தேவன் அவர்களுக்கு உறுதியளித்தார். அவர்கள் கட்டிய தேவாலயமும் தன்னுடைய சித்தப்படி செய்யப்பட்டதுதான் என்றும், அதனுடைய முக்கியத்துவத்தை முடிவு செய்கிறவர் தான் தான் என்றும் அவர்களுக்கு உறுதிபட கூறினார். இன்று சிறந்த பிரசங்க மேடைகள் நம் சபைகளுக்குள்ளாக இல்லை என்று சொல்லிவிடலாம். தேவனுக்காக சிறந்த காரியங்களை செய்கிறவர்கள் அநேகர் மறைவில் இருக்கிறார்கள். ஒருவருக்கு நடக்க முடியாது, ஆனால் அவர் ஒரு சிறந்த ஆவிக்குரிய மனிதர். அவர் தன்னால் ஏந்த ஊழியத்தை செய்து வருகிறார். அநேக தனித்தாள் ஊழியத்தை செய்கிறார். மற்றவர்களின் உதவியோடு பல இடங்களுக்கு சென்று அங்கே இயேசுவை அறிவிக்கிறார். இதை பார்க்கும்பொழுது அவர் நம் வானொலி ஊழியத்தை விட சிறப்பாக செயல்படுகிறார் என்றே தோன்றுகிறது. ஆனாலும் தேவனே ஊழியங்களின் முக்கியத்துவத்தை முடிவு செய்கிறவராயிருக்கிறார். எது பெரிய காரியம் என்று அவரே நிர்ணயம் செய்கிறார். முக்கியமான காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் சித்தப்படியாக செய்வதே சிறந்த பெரிய ஊழியம். இந்த ஒரு காரியத்தையே ஆகாயும் சகரியாவும் அந்த மக்களுக்கு தெரிவிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மக்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அவர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதையே செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியம் பார்ப்பதற்கு சிறிதாக தோன்றுவது உண்மைதான். ஆனாலும் இது தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய நோக்கத்தின்படி செய்யப்பட்டுள்ளது. அதுதான் இதை பெரிய சிறந்த காரியமாக மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது இது நிறைவேறுகிறதா இருக்கும் என்று சொன்னார்கள். இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமும் கிளை எனப்படும் என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவை நான்கு விதங்களிலே கிளை என்று சொல்கிறது. அவர் தாவீதின் கிளை என்று அழைக்கப்படுகிறார். எரேமியா 23:5 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். இங்கே இயேசு ராஜாவாக தாவீதின் கிளையாக சொல்லப்படுகிறார். இரண்டாவதாக அவர் யெகோவா தேவனின் தாசனாக சொல்லப்படுகிறார். நாம் ஏற்கனவே சகரியா 3:8 பார்த்தது போல, இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் என்கிறார். இங்கே இந்த 6:12 இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமும் கிளை எனப்படும் என்கிறார். இறுதியாக அவர் யெகோவா தேவனின் கிளையாக சொல்லப்படுகிறார். ஏசாயா 4:2 பாருங்கள், இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷ பகுதிகளிலேயும் இயேசு கிறிஸ்து இதே நான்கு விதங்களிலே கிளையாக சொல்லப்படுவது நம்முடைய ஆர்வத்தை தூண்டுகிறதாயிருக்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசு ராஜாவாக தாவீதின் கிளையாக சொல்லப்படுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அவர் யெகோவாவின் தாசனாக கிளையாக சொல்லப்படுகிறார். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவர் ஒரு பரிபூரணமான புருஷராக கிளை என்கிற பெயரிலே சொல்லப்படுகிறார். அடுத்து யோவான் சுவிசேஷத்திலே அவர் யெகோவாவின் கிளையாக, தேவனுடைய குமாரனாக சொல்லப்படுகிறார். அவர் இந்த பூமியிலே மனித சமுதாயத்திலே ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கையிலே அவரை குறித்ததான அற்புதமான ஓவியம் இவ்வாறு வேதத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது சகரியா 6:13-14 பாருங்கள், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொறிந்தனவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இந்த கிரீடங்களோவென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் யதாயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதாக. இங்கே அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் என்று வாசிக்கிறோம். அவரே கிளையாக வறண்ட நிலத்திலே வறுமையிலே முளைத்தெழும்புகின்ற துளிர்க்கிற வேராயிருக்கிறார். அவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இது 1000 வருட அரசாட்சியிலே கட்டப்பட போகிற தேவாலயத்தை குறிக்கிறது. மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேலே வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இயேசு ராஜாவாகவும் அதே வேளையிலே ஆசாரியராகவும் இருப்பார். இந்த இரண்டு அலுவலும் ஒரே நபருக்கு இணைந்து கொடுக்கப்படும். இந்த கிரீடங்களோ வென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதாக என்று வாசிக்கிறோம். யோசுவா இந்த கிரீடங்களை அணியவில்லை. இவை அடையாளமாக யோசுவாவின் தலையிலே சூடப்பட்டது. பின்னர் யூத முறைப்படி அவை தேவாலயத்திலே மேலுள்ள ஜன்னல்களிலே அடையாள சின்னமாக நினைவாக வைக்கப்படும். இது மேசியாவின் வருகையை நினைப்பூட்டி அவர் ராஜாவாக இருப்பது மட்டுமல்ல ஆசாரியராகவும் இருப்பார் என்பதை வெளிப்படுத்துகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? இதை அவர் அநேக வழிகளிலே நமக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கிறார். கால அடையாளங்கள் மூலமாக, வசனத்தின் மூலமாக, உலகத்திலே நடக்கும் கடைசி கால சம்பவங்கள் மூலமாக, இயேசு அடையாளமாக சொன்ன காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலின் மூலமாக இவைகளை நினைப்பூட்டுகிறார். நாம் இந்த செய்திகள் மூலமாக உண்மையாகவே எச்சரிப்பை நினைப்பூட்டுதலை பெற்றிருப்போம் என்றால் அதற்கென ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்போம் என்பதும் உறுதி. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்று வந்தாலும் அவரை சந்தோஷமாக சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் ராஜாதி ராஜாவாக வரும் முன்னதாக இரகசிய வருகையிலே நடுவானத்திலே வந்து விசுவாசிகளை அவரோடு அழைத்துச் செல்லும்படியாக வருவார். ஒருவேளை நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே அவர் அப்படி வருவார் என்று சொன்னால் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது நாம் அவருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறோமா என்பதுதான். நமக்கு பிரியமான அநேக காரியங்களை நாம் செய்து வந்தால் அதிலே பிரயோஜனமில்லை. நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் காரியங்கள்தானா என்பதை குறித்த உறுதி நமக்கு தேவை. அப்படியென்றால் அவருடைய சித்தத்தின் மையத்திலே இருப்போம் என்றால் அவருடைய வருகைக்காக எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால், நான் ஆயத்தமாகவில்லை என்று சொன்னால், எப்பொழுதும் பழைய பாவம் என்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகவில்லை என்றுதான் பொருள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வருகை எந்த நேரம் இருந்தாலும் அல்லது நாம் மறிக்க வேண்டிய நேரம் எப்பொழுது வந்தாலும் நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமானது. அந்த நிச்சயம் நமக்கு இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய கரத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொண்டவர்களாக அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18:19.
TWRின் இன்றைய காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:30 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.